بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்ல ரஹ்மானின் வற்றா பெருங்கருணை நம் உயிரிலும் மேலான இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னபோது அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து இந்த மார்க்கத்திற்காக அரும்பெரும் தியாகங்களை செய்த அருமை சஹாபாக்கள் மீதும், இந்த மார்க்கத்தை பின்வந்தவர்களுக்கு எடுத்து சொல்லி தங்களால் முடிந்த உதவிகளை செய்த இமாம்கள் நல்லோர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் நம்முடைய நேரத்தை இதற்காக ஒதுக்கி இந்த சபையில் சங்கமித்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த போர்கள் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்கின்ற வேளையில் பல்வேறு வகையான எதிர்ப்புகள், துன்பங்கள், துயரங்கள், கொடுமைகள் சந்தித்தார்கள். அந்த கொடுமைகளை அவர்கள் எதிர்கொள்வதற்காக, அதை சமாளிப்பதற்காக அவர்கள் நடத்தியவைதான் இந்த போர்கள். ஏன் இந்த தலைப்பை நாம் தேர்வு செய்தோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த ஒவ்வொரு போர்களையும் ஒரு மனிதன் படித்தால் அதில் நிறைய மார்க்க சிந்தனைகள், படிப்பினைகள், போதனைகள் எல்லாம் அடங்கியிருப்பதை நம்ம பார்க்கலாம். அந்த போர்கள் சம்பந்தமாக அல்லாஹ் பல்வேறு வசனங்களை இறக்கியிருக்கிறான். திருமறை குரானில் பல்வேறு வசனங்கள் போருடைய காலகட்டத்தில் அருளப்பட்டிருக்கிறது. அந்த போரில் சஹாபாக்கள் செய்த தவறுகள் என்ன என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டி சஹாபாக்களுக்கு பல்வேறு உபதேசங்களை அல்லாஹ் வழங்குகிறான். அந்த போரில் எப்படி நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படி கிடைக்கும், அல்லாஹுவை நம்பிய மூமின்கள் அல்லாஹ்வுக்காக இந்த போரில் எப்படியெல்லாம் தங்களால் முடிந்த தியாகங்களை செய்தார்கள், இப்படி பல்வேறு விஷயங்கள், அதாவது எல்லா விஷயங்களும் போரை பத்தி நம்ம படிக்கும்போது உள்ளக்க வந்துடும். குரானுடைய தப்சீர்கள், அதுவும் இந்த போரை பத்தி நம்ம தெரியும் போது அறிந்து கொள்ளலாம். சஹாபாக்களுடைய தியாகங்கள், குரான் வசனுடைய விளக்கங்கள், பல்வேறு விளக்கங்கள் போர்களை படிக்கும்போது நமக்கு புரிய வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர்க்களம், உஹது போர்க்களம், தபுக் போர்க்களம், ஹந்தக் போர்க்களம், ஹுனைன் போர்க்களம், இப்படி பல்வேறு போர்க்களங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தார்கள். இந்த போர்கள் எல்லாம் எதற்கு நடத்தப்பட்டது என்ற உண்மையை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய போர்களை சந்திச்சாங்க. அந்த போர்களை அவர்கள் எதற்காக நடத்தினார்கள், இந்த போர்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தெளிவுபடுத்துகிறான். 22வது அத்தியாயம் 41வது வசனம், உதின லில்லதீன யுகாத்தலூன பி அன்னஹும் துலிமு, போரிடப்படுகின்ற இந்த மக்களுக்கு போர் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. அல்லாஹ் அனுமதியை கொடுக்கிறான். அப்ப அதற்கு முன்னால் இந்த வசனம், இந்த 22வது அத்தியாயம் 39வது வசனம் அருளப்படுவதற்கு முன்னால் போர் செய்ய வேண்டும் என்ற கட்டளை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு பிறப்பிக்கவில்லை. அதுவரைக்கும் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொன்னது என்ன? பொறுமையாயிருங்க, சகித்துக் கொள்ளுங்கள். காபாவுல நபி அவர்கள் சாய்ந்திருக்கும் போது சஹாபாக்கள், எங்களுக்காக நீங்கள் துவா செய்ய மாட்டீர்களா, நாங்கள் எவ்வளவு சிரமப்படுறோம், துன்பப்படுறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்களுக்கு காட்டிய வழி என்ன? நீங்க இந்த சிரமத்தையே தாங்க முடியாம வந்து என்னிடத்துல கோரிக்கை வைக்கிறீங்க, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் இரும்பு சீப்புகளால் கீறப்பட்டார்கள். இரும்பு சீப்பை வச்சு உடலுடைய சதை அப்படி கீறி கிழிக்கப்படும், எலும்பும் நரம்புமாக அவருடைய சதை பீந்து வெளியே வரும். ஆனால் அவர்கள் கொள்கையில உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டவர்கள் தடம்புரளவில்லை. ஒரு பெரிய ரம்பத்தை கொண்டு வந்து உச்சந்தலையில் வைத்து அவருடைய முழு உடலும் இரண்டாக பிளக்கப்படும், இப்படிப்பட்ட துன்பத்தை உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அனுபவித்தார்கள். இது கூட அவருடைய மார்க்கத்தை விட்டு அவரை மாற்றவில்லை. கொள்கையில் அவங்க உறுதியா இருந்தாங்க. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிறீங்க, இந்த சிரமத்தை கூட ஏன் நீங்க தாங்கிக் கொள்ள மாட்டேங்கிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த சஹாபாக்களுக்கு பொறுமையாயிருங்க, சகிப்பு தன்மையாயிருங்க. அல்லாஹ் வெற்றியை தருவான், அல்லாஹ் நமக்கு ஒரு சக்தியை கொடுப்பான், நம்ம இன்ஷா அல்லாஹ் ஜெயிப்போம் என்றுதான் ஆறுதல் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்கள் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜர் செய்து வந்தவுடன், யாரு? சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவில் இருந்து ஹிஜர் செய்து மதினாவுக்கு வந்தவுடன் அல்லாஹ் கூறுகிறான், உதினல் இல்லதீன யுகாத்தலூன், போரிடப்படுகின்ற இந்த மக்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது, போர் செய்ய அனுமதி. என்ன காரணம்? எல்லாரும் போர் செஞ்சிட முடியுமா? இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாதத்தை தூண்டுகிறது, இஸ்லாமிய மார்க்கத்தில் உயிர்களுக்கு மதிப்பில்லை என்றெல்லாம் பேசக்கூடியவர்கள் இந்த போன்ற வசனங்களை எல்லாம் கவனிப்பதில்லை. அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்றான்? பியன்னஹும் துலிமு, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செய்தார்கள் மதினாவுக்கு வந்த பிறகு. என்ன காரணம்? பியன்னஹும் துலிமு, அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட காரணத்தால். அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்ட காரணத்தால். என்ன அநீதி சொல்லுங்க பாப்போம். என்ன அநீதி இழைக்கப்பட்டுச்சு சஹாபாக்களுக்கு? அவங்க போர் செய்ய அல்லாஹ் அனுமதி கொடுக்கறான், என்ன அநீதி அவர்களுக்கு இழைக்கப்பட்டது? சொந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டாங்க. தான் பிறந்து அங்க தான் சம்பாதித்து தன்னுடைய சொத்தை வாங்கி போட்டிருந்தாங்க, தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் நீ வாழ முடியாது, என்னப்பா தப்பு செஞ்சோம், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், வேறு யாரையும் வணங்க மாட்டேன் என்ற ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக உனக்கு இந்த மக்கா மாநகரத்திலே இடமில்லை என்று சொல்லி சஹாபாக்களை அடித்து விரட்டினார்கள். பல சஹாபாக்களை கொன்று குவித்தார்கள். உயிருக்கு பயந்து ஓடிய சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும், உலகத்திலும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் சொந்த ஊரை விட்டு போனார்கள். மனைவி மக்கள் சொத்து பத்து எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சாங்க. இது நம்ம கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம், ஒரு தகவலா வரலாற்று செய்தியாக நாம் இதை அறிந்து கொள்ளலாம். ஆனா அந்த இடத்துல நீங்க நின்று பார்க்கணும், அந்த இடத்துல நம்ம நின்று பார்க்கணும். இப்ப நீங்க நம்ம இருக்கிற வசிக்கிற ஊர் கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் வந்து சம்பாதிச்சு வீடு கட்டி இருக்கிறோம், சொத்து பத்துகளை வாங்கி போட்டிருக்கிறோம், திடீர்னு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி விட்டு இந்த நாட்டில் நீ வாழ முடியாது ஓடுன்னு பத்தி விடுறான், வேற நாட்டுக்கு அடிச்சு பத்தி விடுறான், நம்முடைய மனைவி மக்களை கொலை செய்யறான் அடிக்கிறான், இது போன்ற துன்பத்தை நம்ம அனுபவிச்சோம்னா இந்த இடத்துல நம்ம மனசு என்ன சொல்லும்? நம்ம இழந்த உரிமையை மீட்கணும். என்னுடைய சொத்தை பறிக்கிறதுக்கு நீ யார்? என்னுடைய மக்களை கொலை செய்வதற்கு நீ யார் என்ற ஒரு ரோஷம் எல்லோருக்கும் வரும். காரணம், அநீதி இழைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அதைத்தான் அனுமதியாக சொல்கிறான். அநீதி இழைக்கப்பட்ட காரணத்தால் இவர்களுக்கு போர் செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. அவர்கள் யார்? அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு என்ன அநீதி? அல்லதீன உஹ்ரிஜு மின் தியாரிஹிம் பிகைரி ஹக், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அநியாயமாக அவர்களுடைய சொந்த ஊரை விட்டு இவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காக. அல்லாஹ் அதை அழைத்து சொல்கிறான். இதுபோன்று நன்மக்கள் போர் செய்யாவிட்டால் என்ன நடக்கும்? சரி, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்கலன்னு வைங்களேன், காலம் முழுக்க நீ பொறுமையாவே இரு என்று அவர்களுக்கு போர் செய்வதற்குரிய அனுமதியை வழங்காவிட்டால் என்ன நடக்கும்? அதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லவுலா தஃபுல்லாஹி நாஸ பஅலஹும் பிபஅல், அல்லாஹ் மக்களில் சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் லஹுத்திமத் சவாமியு வ பியஉ வ ஸலவாத்து வ மசாஜித், அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டுவிடும். கடைசி என்ன, அல்லாஹ் தானே படைச்சான், அல்லாஹ் வணங்கப்பட மாட்டான், பள்ளிவாசல்கள் இடிச்சிருவான். அதனால அல்லாஹ் இவர்களுக்கு அனுமதி கொடுக்கிறான். இப்படி போர் செய்யக்கூடியவர்கள் எப்படி குணமுள்ளவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் அதையும் சொல்கிறான். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. அல்லதீன இம்மக்கன் ஆகும் ஃபில் ஆருல், இந்த பூமியிலே அவர்களுக்கு நாம் வாழ வைத்தோம் என்றால், ஆட்சியை அவர்களுக்கு நாம் கொடுத்தால், அகாமு சலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள். என்ன செய்வாங்க? தொழுகையை நிலைநாட்டுவாங்க. அந்த மக்களா இருப்பாங்க இந்த மக்கள். வாத்து ஜகா, ஜகாத்தை கொடுப்பார்கள். வமரு பில் மஅருஃப், நன்மை ஏவுவார்கள். வநஹு அனி முன்கர், தீமையை விட்டு தடுப்பார்கள். இதுதான் சஹாபாக்களுடைய பண்பு. அப்ப இந்த போர் கூட எதற்கு? நன்மை ஏவுவதற்கு, தீமையை தடுப்பதற்கு, தாங்கள் இழந்த உரிமையை மீட்பதற்கு, அவரவர்களுக்கு அவரவர்கள் உரிமையை வழங்குவதற்கு. அல்லாஹ் இப்படி சொன்னான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், 9வது அத்தியாயம் 13வது வசனத்தில், வஹும் பதவுக்கும் அவ்வள மர்ரா, அவர்கள் தான், அந்த காஃபிர்கள் தான் முதன் முதலில் இந்த பிரச்சனையை துவங்கினார்கள். அவன் தான் முதல் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சதே. பேசாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை மக்கா அவளே விட்டுருந்தா அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த மக்களை அடிச்சு அவங்களுக்கு அநியாயம் பண்ணி ஊரை விட்டு விரட்டி விட்டதுனாலதான் இந்த போர் செய்ய வேண்டிய நிலை வந்தது என்பதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். சஹாபாக்கள் சரி மதீனாவுக்கு போயிட்டாங்கல்ல, மக்கால இருக்கும்போது அடி உத, மக்கா விட்டு மதீனாவுக்கு போயிட்டாங்க. சரி அந்த ஊர்ல தான் பிரச்சனை இல்லையில, அங்க பேசாம இருக்க வேண்டியதானே, எதுக்கு அவங்க போர் செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு படை திரட்டணும்? ஏன் குறைசிகளுக்கு எதிராக போர் செய்யணும் என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு மதீனாவுக்கு போனாலும் அவர்களுக்கு நிம்மதி இல்லை. நிம்மதியா விட்டாங்களா இவங்க? இந்த குறைசிகள் மக்கத்து காஃபிர்கள் மதீனாவுக்கு தப்பி போய் விடல. எந்த அளவுக்கு? மக்கால இருந்து ஹபசாவுக்கு போனாங்க, கடல் கடந்து எத்தியோப்பியாவுக்கு போனாங்க. விட்டாங்களா? அங்கேயும் இந்த குறைசிகள் போய் அந்த மன்னர்கிட்ட போய் தவறா பொய்யா பிரச்சாரம் பண்ணி, எங்க ஊர்ல இருந்து மதம் மாறி வந்து விட்டார்கள் குழப்பவாதிகள், அவர்களை எங்களிடத்துல ஒப்படையுங்கள் என்று அந்த மன்னரிடத்திலே கெஞ்சி கூத்தாடினார்கள். ஆனால் அந்த மன்னர் காஃப் ஹா யா ஐன் சாத் அந்த சூரத்து மரியம் என்ற அந்த அத்தியாயத்தை அவர் கேட்டோன்னே அழுது ஈமான் கொண்டுட்டார். அந்த மன்னருடைய உள்ளத்தை எல்லாம் மாத்திட்டான். இந்த மக்களை உங்கள்கிட்ட ஒப்படைக்க மாட்டேன்னு திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்ப வெளிநாட்டுக்கு போனா கூட விரட்டி கொல்லணும், இவங்களை எங்கேயுமே விடக்கூடாது, வாழவே விடக்கூடாது, சாகிறதுதான் ஒரே வழி என்ற ஒரு மூர்க்கத்தனத்தோட வெறி பிடித்தவர்களாக குறைசிகள் காஃபிர்கள் அலைந்து கொண்டிருந்தார்கள். கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப ஹிஜ்ரத் பண்ணாங்க? இது எம் குரு பிகல்லதீன கஃபரு, காஃபிர்கள் உன் விஷயத்தில் சூழ்ச்சி செய்தார்கள், நபியை கொலை செஞ்சிருவோம் சொல்லி திட்டம் போட்டு வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் கூடி எப்படா ஆள் வருவார், வந்தோன்னு போட்டுருவோம் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அவர்களே என்ன செஞ்சாங்க, மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க. சரி மதீனாவுக்கு போன பிறகும் அவர்களுக்கு நிம்மதி இல்லை, திடீர்னு வர்றது, அடிக்கிறது, ஒரு பயமான நிலை, அச்சமற்ற நிலை, பதட்டமான நிலை. எந்த நேரத்தில் எப்ப வருவாங்க? திடீர்னு வந்து புகுந்து நம்மளை கொலை செஞ்சா என்ன செய்ய? இப்படிப்பட்ட ஒரு பயத்தில் இருந்தாங்க. மனுஷனால் நிம்மதியா வாழ முடியுமாங்க சொல்லுங்க? இப்ப ஒரு நாடுன்னு இருக்குது, யாரும் இங்க போர் செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் நமக்கு இல்ல, இருக்கிறோம். சில ஊர்களில் பாத்தீங்கன்னா இந்த கலவரம் வந்துருச்சுனாலே மக்கள்கிட்ட ஒரு பயம் வந்துடும். அப்ப என்ன செய்வாங்க மக்கள்? அந்த ஊரை விட்டுட்டு வெவ்வேறு ஊருக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை வருதோ இல்லையோ, பிரச்சனை வந்துருச்சுல, நிறைய இழப்புகள் வந்துருச்சு, இனி அடுத்து எப்ப வருவாங்களோ என்ற பயம் வரும்போது சொந்த ஊரை விட்டுட்டு ஓடிடுவாங்க. அப்ப இது மனுஷனுடைய நிம்மதி சந்தோஷம் எல்லாமே பாழா போயிடும். மதீனாவுக்கு சஹாபாக்கள் வந்த பிறகும் அவங்க பயத்துல தான் இருந்தாங்க. ஏன்னா ஹதீஸ்ல பாக்குறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவுடன் அரபுகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு நபி அவர்களை எதிர்த்தாங்க. குறைசிகள் மட்டுமல்ல, குறைசிகள் அல்லாத அரபுகள்ல நிறைய கிளைகள் இருக்கிறது, எல்லோரும் கூட்டமாக சேர்ந்து கொண்டு நபி அவர்களை எதிர்த்தாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் தூங்கும்போது எப்படி தூங்குவாங்க தெரியுமா? லா எபி தூண இல்லா பிஸ்லாஹ், ஆயுதங்கள் இல்லாமல் உறங்க மாட்டார்கள். தூங்கினா கூட பக்கத்தில் என்ன செய்யறது, வாழ வச்சுக்கிறது. ஆனா திடீர்னு யாராவது வந்துட்டா, சில நிறைய பேருக்கு தூக்கமே வராது. அப்ப இந்த மாதிரி அவங்களுடைய நிலைமை, வலா யுஸ்மியஹூன இல்லா ஃபீஹி, காலையில போனாலும் கையில வாள், நைட்டு தூங்கினாலும் வாள், இப்படி ஏதோ முடிந்த அளவு ஒரு ஆயுதத்தோட அவங்க இருந்தாங்க. அப்ப சஹாபாக்களுக்கே இப்படி இருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் சொல்லுங்க, எந்த நேரத்தில் எதிரி நம்மளை கொள்ளுவான் என்ற ஒரு பயம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வர்றாங்க. அல்லாவின் தூதரே, நம்ம அல்லாவை தவிர வேற யாருக்கும் பயப்படாம உலகத்துல நிம்மதியா எப்ப வாழுவோம்? எத்தனை வருஷம் கழிஞ்சிருச்சு? 2 வருஷம் போயிடுச்சு. மக்காவில் எத்தனை வருஷம் கழிஞ்சிச்சு? மதீனாவில் 2 வருஷம், மக்காவில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? 13 வருஷம். ஒரே பயம், ஒரே பீதி, ஒரே கவலை, ஒரே இழப்பு. இப்படியே ஒரு சமுதாயம் இருந்தா அது எப்படிப்பட்ட துன்பத்துக்கு ஆளாயிருக்கும்? ஆனா கேட்டாங்க, நம்ம மதீனாவுக்கு வந்து நமக்கு நிம்மதி இல்லையே, நமக்கு எப்பதான் நிம்மதி கிடைக்கும்? அல்லாவுக்கு மட்டும் பயப்பட வேண்டிய நிலை, மனிதர்களுக்கு பயப்படாம அல்லாவுக்கு மட்டும் பயந்து வாழக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையில எப்போது ஏற்படும் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குரானுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். குரானுடைய வசனம் நல்ல மனசுல பதிய வைக்க வேண்டிய வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாவை நம்பி கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வாக்குறுதி. வஅதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத், உங்களில் அல்லாஹுவை நம்பி நல்லறங்கள் செய்யக்கூடிய நன்மக்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். என்ன வாக்குறுதி? லயஸ்தஹலிஃபன்னஹும் ஃபில் அருள், இந்த பூமியிலே அல்லாஹ் அவர்களை சொந்தக்காரர்களாக ஆக்குவான். இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ஆக்குவான். கமஸ்தஹலஃபல்லதீன மின் கபலிஹிம், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் இருந்தார்கள், அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் இந்த பூமியை சொந்தமாக்கினான். அதிகாரம் செய்யக்கூடியவர்களாக, ஆளக்கூடிய மன்னர்களாக அல்லாஹ் அவர்களை ஆக்கினான். அதுபோல அல்லாஹ் உங்களையும் ஆக்குவான். வலையு மக்கினும் தீனகும் உள்ளதிர் ததாலகும், உங்களுக்காக அல்லாஹ் பொருந்திக் கொண்ட அந்த மார்க்கத்தை பூமியிலே அல்லாஹ் நிலைநிறுத்துவான். உங்களுக்கு அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை பொருந்திக் கொண்டான். அது என்ன மார்க்கம்? அல்லாஹ் நமக்காக பொருந்திக் கொண்ட மார்க்கம் என்ன? இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை அழிக்கன்னு நினைக்கிறாங்கல்ல, இதுக்காகத்தானே இவ்வளவு எதிர்ப்புகள். இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பூமியிலே நிலைநிறுத்துவான். மார்க்கம் பூமியில உறுதியாகும். வலையு பத்தில் அன்னகும் இம் பாதிய ஹவுஃபிஹிம் அமனா, அவர்களின் அச்சத்துக்கு பிறகு, இப்ப பயம் பயந்தான பீதியில தானே இருக்கிறீங்க, இந்த பீதிக்கு பிறகு அல்லாஹ் ஒரு நிம்மதியான நிலையை அல்லாஹ் உருவாக்குவான். ஒரு நிம்மதியான நிலையை அல்லாஹ் என்ன செய்வான்? உருவாக்குவான். இந்த வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்கிறான். யாருக்கு இந்த வாக்குறுதி? யாபுதூனனி, என்னை மட்டும் வணங்க வேண்டும். லா யுஷ்ரிகூன பி ஷய்யா, எனக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. அல்லாஹை மட்டும் வணங்கணும், அல்லாஹுக்கு எந்த இணையும் கற்பிக்க கூடாது. இப்படி நீங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு இந்த வாக்குறுதியை தருகிறான். இந்த வசனம் இறங்குச்சு. அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் எப்போ? அந்த ஆரம்ப காலத்துல. அப்ப போர் செய்வதற்கு முன்னால் ஏன் இந்த போரின்பால், இந்த போரை வந்து சஹாபாக்கள் தேர்வு செய்யல, அவங்களா தேர்வு செய்யல, நபி அவர்கள் அவங்களா தேர்வு செய்யல. தேர்வு செய்வதற்கு அந்த காஃபிர்கள் முஷரிக்கின்கள் தள்ளினார்கள். உண்மைதான். என்ன செஞ்சாங்க? நபி அவர்களை இந்த நிலைக்கு தள்ளினாங்க. ஒரு மனுஷன் ஒரு நேரத்துல தானே, ஒரு மனுஷன் கொட்டிக்கிட்டே இருக்கிறான், குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 10 தடவை கொட்டு வாங்குவான், ஒரு நேரத்தில் என்ன செய்வான்? திருப்பி ஓங்கி அரைஞ்சிருவான். எவ்வளவு பெரிய பொறுமைசாலியா இருந்தாலும் அவனுடைய பொறுமைக்கு என்ன இருக்கு? ஒரு எல்லை உண்டு. மனுஷன் கொஞ்சம் கோபம், சுவாவம் எல்லாம் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் சஹாபாக்கள் இப்படி தள்ளப்பட்டார்கள். அது மாதிரி நபிசுல்லாசனுடைய நிலை கூட எப்படி இருந்துச்சு பாருங்க. திருமதியில 2972வது ஹதீஸ், ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கே பாதுகாப்பு படப்பட்டிருந்துச்சு. பயமான நிலை, நபி அவர்களை கொலை செய்யறதுக்கு தான் திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. சஹாபாக்கள் என்ன செய்வாங்கன்னா, நபி அவர்களை தனிமையில் விட மாட்டாங்க. அவங்க டாய்லெட்டுக்கு போனா கூட அவங்களுக்கு துணைக்கு போவாங்க. ஒரு இடத்துல நபி அவர்கள் உறங்க போனா அங்கேயும் என்ன செய்வாங்க? துணைக்கு நிப்பாங்க. நபி அவர்களை தனியா விடவே மாட்டாங்க, கூட ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க பாதுகாப்புக்காக. எது வரைக்கும்? அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கின்ற வரை. திருமறை குரானில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான், வல்லாஹு யஸிமுக்க மினன்னாஸ், இந்த மக்கள் கொலை செய்வதற்காகத்தானே முயற்சி செய்யறாங்க, மக்களுடைய ஆபத்திலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், உன்னை மனிதர்களால் கொல்ல முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிசுல்லாஸ் அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் தருகிறான். இந்த வசனம் இறங்கினோனையுமே நபிசுல்லாஸ் அவர்கள் சஹாபாக்களை கூப்பிட்டு, இனிமே எனக்கு எந்த பாதுகாப்பும் வேண்டாம், நீங்களாம் பாதுகாக்க வேண்டாம், ஏன்னா என்ன பாதுகாக்க வேண்டிய பொறுப்பை யார் எடுத்துக்கிட்டா? அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். அவ்வளவு நம்பிக்கை அல்லாஹ் மேல. நிறைய பேர் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன செய்வாங்க? அல்லாஹ் மேல நம்பிக்கையே இருக்காது. ஒரே உலகத்தை மட்டும்தான் நம்பி இருக்கிறது. உலகத்துடைய காரணங்கள் வந்தா அவங்களுக்கு சந்தோஷம், அதுக்குரிய காரணங்கள் கிடைக்காதுன்னா வாழ்க்கையே அழிஞ்சு போன மாதிரி அவங்க கற்பனை பண்ணிடுவாங்க. ஏ, நமக்கு மேல அல்லாஹ் இருக்கிறான்பா, அவன் ஒரு பெரிய சக்தியா இருக்கிற, அவனுடைய உதவி இருக்குதுங்கிற அந்த சிந்தனை அவர்களிடத்துல நம்ம பார்க்க முடியாது. ஆனா நபி அவர்கள் பாருங்க, அல்லாவுடைய வார்த்தை மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சாங்க. அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான், அல்லாவுடைய பாதுகாப்பு எனக்கு இருக்கு, உங்க பாதுகாப்புல எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு நிலை. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ஹிஜ்ரி 2வது வருஷத்திலிருந்து என்ன செய்யறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சஹாபாக்களை ஒன்றிணைக்கிறாங்க. ஏன்னா மதினாவுக்கு வந்தாச்சு, மதினாவுல நபியவர்களுக்கு வரவேற்பு, சஹாபாக்களுடைய கூட்டம் பெருகுது, ஒரு பெரிய கூட்டம் உருவாகி விட்டது அல்ஹம்துலில்லா. இப்ப நபியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எங்களை அடிச்சா நாங்க திருப்பி அடிப்போம், எங்களை நீங்க அடிச்சீங்கன்னா, எங்களை நிம்மதியா வாழ விடாம தொந்தரவு பண்ணீங்கன்னா, நாங்க அது மாதிரி கொடுப்போம், எங்கள்ட்ட சக்தி இருக்குங்கிறத காட்டுறாங்க. எப்படி காட்டுவாங்கன்னா, அப்பப்ப என்ன செய்வாங்கன்னா, சில படைகள் அனுப்பி விடுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டமா, ஒரு 100 பேர் 50 பேர் இந்த மாதிரி என்ன செய்வாங்க, கூட்டமா ஆயுதங்களோட அப்படியே ஊருக்குள்ள போறது. அதை பார்க்கும்போது ஒரு கூட்டமா தான் இருக்கிறாங்க, ஆயுதங்களா இருக்கிறாங்க, கை வச்சா திருப்பி அடிப்பாங்க அப்படிங்கிற அந்த பயம் எதிரிகளுக்கு வரணுங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி அனுப்பி விட்டாங்க. குறிப்பா மக்காவுல இருந்து ஷாம் வரைக்கும் வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. மக்காவுடைய வியாபாரமே இதுதான், ஏன்னா அங்க விவசாயம் கிடையாது, விவசாயம் இருந்துச்சா ஒன்றும் செய்ய முடியாது. மக்கால உள்ளவங்களா எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய தொழில் என்ன, ஷாம் வரைக்கும் அவங்களுக்கு தொடர்பு, இங்கிருந்து பொருளை ஷாமுக்கு கொண்டு போறது. ஷாம்னா இன்னைக்கு உள்ளது என்ன, சிரியா. ஏன்னா அந்த காலத்தில் இவ்வளவு ஒரு நீண்ட பயணத்தை பண்ணாங்க, இங்கிருந்து அங்க பொருட்களை கொண்டு போறது, அங்கிருந்து இங்க பொருட்களை கொண்டு வருவது, இதுவே மக்கா மக்களுடைய தொழிலாக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பருவ வயசுல என்ன செஞ்சாங்க, இதுதான் தொழிலா செஞ்சுட்டு இருந்தாங்க. அபு தாலிபோட அங்கதானே போனாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பெரிய செல்வந்தரா இருந்தாங்க, அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரியா இருந்தாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா அந்த காலத்துல மக்காவாசிகளுடைய தொழிலே ஷாமுக்கு பொருளை கொண்டு போறது, கொண்டு வர்றது அப்படின்னு இருந்துச்சு. அபு சுஃபியான் தான் மக்கத்து காஃபிர்களுக்கு தலைவர், குறைசிகளுடைய தலைவர். அவர் தான் என்ன பண்ணுவார்னா, இந்த வாகன கூட்டங்களை எல்லாம் அழைச்சிட்டு ஷாமுக்கு போயிட்டு வருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல ஒவ்வொரு கூட்டத்தை அனுப்பி விட்டாங்க, அந்த வாகன கூட்டத்தை இடம் எரிக்கிறதுக்காக, அந்த பொருள்களை எல்லாம் பறிக்கிறதுக்காக. இது வந்து வழிப்பறி கொள்ளை இல்லை, என்ன, தன்னை அடித்தவன், தன்னுடைய பொருளை பறித்தவன், தன்னுடைய ஊரை அபகரித்தவனிடமிருந்து அவனுடைய பொருளை நம்ம எடுக்கிறது, அது தவறு கிடையாது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, அபு சுஃபியானுடைய அந்த வணிக கூட்டத்தை தடுப்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களை அனுப்பி விட்டாங்க. ஆனா மிஸ் ஆயிடுவார் அவர், இந்த கூட்டம் இவங்க போறதுக்கு உள்ள அவர் என்ன செய்வாரு, அவர் தாண்டி போயிருவார், சாமுக்கு போயிருவார். சரி, சாமில இருந்து திரும்பி வருவாங்க, நபி அவர்களுக்கு செய்தி கிடைக்கும், சரி அந்த கூட்டத்தை நம்ம வழிமறிச்சிடலாம் என்று போகும்போது அவர் கடந்து போயிருவார். சில நேரங்களில் சந்தித்துக் கொண்டால் கூட போர் நடக்காது, என்ன செய்வாங்கன்னா வாள்களை எரிவாங்க, ஒரு சின்ன ஒரு பிரச்சனையோட கலைந்து விடுவார்கள். இந்த மாதிரி தான் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ரெண்டு சாராருக்கு மத்தியில் கோபத்தை ஏற்படுத்துற மாதிரியான நிகழ்வுகள் நடந்துச்சு. கருது புண்ணு ஜாபீர் என்பவர், அவர் மக்காவாசி குறைசி, அவர் என்ன பண்ணாருன்னா, மதீனாவுடைய எல்லை பகுதியில் உள்ள ஆடுகளை எல்லாம் அடித்து நொறுக்கி, அந்த ஆடுகளை எல்லாம் வெட்டி நாசமாக்கி, பல ஆடுகளை என்ன செஞ்சாருன்னா, கால்நடைகளை அவர் எடுத்துக்கிட்டு மக்காவுக்கு போயிட்டார். மதீனாவில் வந்து ஒரு தாக்குதல் தொடுக்கிறார். இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனத்துக்கு போகுது. நபி அவர்கள் என்ன பண்றாங்க, இப்ப மதீனாவுக்கே வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. நபி அவர்கள் என்ன பண்ணாங்க, ஆட்களை திரட்டி கொண்டு அவரை தாக்குவதற்காக போனாங்க. போன இடத்துல அவர் இல்ல, தப்பு சின்ன செஞ்சார், இருந்த கால்நடைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அவருடைய ஊருக்கு போயிட்டார். அப்ப இந்த போர்கள் இதுவும் வந்து பத்ர ஒட்டி தான் நடக்குது, அதனாலதான் இதை வந்து பத்ருல் சுகுராம்பாங்க, சின்ன பத்ர. பத்ரு குபுராங்கிறது பத்ரு போர், நம்ம பரவலா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த போர். அப்ப இது ஒரு சின்ன போர், போர் நடக்கலானா, இவர் என்ன செஞ்சார், இந்த மாதிரி போயிட்டார். அப்ப சஹாபாக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு கோபத்தை ஏற்படுத்துது, இன்னும் இவங்களை விடக்கூடாது, கடைசி நம்ம இடத்துக்கே வந்து நம்முடைய கால்நடைகளை எல்லாம் அழித்து விட்டார்கள் என்று சஹாபாக்கள் ஆத்திரத்தில் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு சுஃபியான் மக்காவிலிருந்து ஷாமுக்கு வாகனம் கூட்டத்தோட போறாரு, நிறைய பொருள்களோட போறாருங்கிற செய்தி கிடைக்குது. நபி அவர்கள் உடனே என்ன செய்யறாங்க, சஹாபாக்களோட துல் அஷீரா அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா அபு சுஃபியான் மிஸ்ஸா என்ன செஞ்சார், தாண்டி போயிட்டார். ஏன்னா அந்த காலத்து இந்த மாதிரி நிறைய நடக்கும், இன்னைக்கு கூட நம்ம மிஸ் பண்ண முடியாதுன்னு வைங்களேன், ஏன்னா அதுக்குரிய வாகனங்கள் எல்லாம் வந்துருச்சு. ஆனா அவங்க காலத்துல என்ன, ஒரு கணிப்புல தான் போவாங்க, இந்த இவ்வளவு தூரம் இங்கிருந்து இப்ப கிளம்பியிருக்காருன்னா இன்னும் 4 நாள்ல இங்க வருவாரு, நம்ம இந்த நேரத்தில் கிளம்புனா கரெக்டா அங்க போய் சேர்ந்துடலாம். ஏன்னா இவங்க எப்படி போவாங்க, நடந்து போவாங்க அல்லது ஒட்டகத்துல போவாங்க, அப்ப ஒரு கணிப்புல தான் போக முடியும், அந்த கணிப்பு தப்பா கூட போயிரும். இதனால நிறைய நேரங்கள்ல அபு சுஃபியான் தப்பிச்சு தப்பிச்சு என்ன செஞ்சாரு, போய்கிட்டு இருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு நேரத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி விடுறாங்க. அவங்க தலைமையில் ஒரு படை, ஒரு 15 பேர், 20 பேர், ஒரு சின்ன ஒரு குழு, அவங்கள என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. இது வந்து எங்க நடக்குது, ஹிஜ்ரி 2வது வருஷம் நடக்குது, ஹிஜ்ரி 2ல நடக்குது. மக்காவில இருந்து ஒரு சிறிய வாகன கூட்டம் செல்கிறது அப்படிங்கிற தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுக்கு வருகிறது. நபி அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த சஹாபையை அனுப்பி விடுறாங்க. அவரை அனுப்பி விடும்போதே சொல்றாங்க, 2 நாள் கழிச்சு நான் உங்கள்கிட்ட ஒரு கடிதம் கொடுக்குறேன், இந்த கடிதத்தை 2 நாள் கழிச்சு நீங்க திறந்து பாருங்க, இப்ப நீங்க திறந்து பார்க்காதீங்க. ஏன்னா நபி அவர்களுடைய தந்திரம், இப்ப திறந்து பார்த்தோம்னா செய்தி அவங்க என்ன செய்வாங்க, கூட உள்ளவங்ககிட்ட சொல்லுவாங்க, அது அப்படியே போகும், ஏன்னா எதிரியுடைய காதுக்கு போய் சேர்ந்துரும். ஆனால் நபி அவர்கள் படை தளபதிக்கு கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடிதத்தை நீங்க வச்சிருங்க, 2 நாள் கழிச்சு அதை திறந்து பாருங்கன்னு சொன்னாங்க. மக்காவுக்கும் தாயிஃபுக்கும், அதாவது தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் மத்தியில இந்த கூட்டம் செல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க, திறந்து பார்க்கறாங்க. திறந்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை இருக்கிறது, நீங்க மக்காவுக்கும் தாயிஃபுக்கும் மத்தியில ஒரு பேரித்தமர தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்துக்குள்ளே நீங்கள் ஒளிந்து கொள்ளுங்கள், அங்க நீங்க ஒளிஞ்சுக்கோங்க, காஃபிர்கள் வருவார்கள், அப்போது நீங்கள் அவர்களை என்ன செய்யலாம், முற்றுகையிடலாம் என்று நபி அவர்கள் சொல்றாங்க. யாரையும் நிர்பந்திக்காதீங்க, உங்களோட வர்றவங்களை நீங்க அழைச்சிட்டு போங்கன்னு நபி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். போறாங்க, உக்காஷா அவங்களும் இந்த சபையில அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. பார்த்தா குறைசிகள் வர்றாங்க, அது ஒரு சின்ன கூட்டம் தான், மொத்தமே ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. அந்த 4 பேர் யாருன்னா, மக்கத்து காஃபிர்கள் ஒரு 4 பேர் இருந்தாங்க, அம்ரு இப்னு ஹல்ரமி, உஸ்மான் இப்னு அப்துல்லா, ஹகம், அஃப்லத் நௌஃபல், இந்த 4 பேர் இருந்தாங்க, ஒரு சின்ன வாகன கூட்டம் தான். அப்ப இவங்க இடம் மறிச்சிட்டாங்க, மறிச்சு அவங்களுக்கு ஒரு பயம், பீதி, என்னடா திடீர்னு ஒரு கூட்டம் வர்றாங்களே, நம்முடைய பொருளை எல்லாம் அபகரிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பயம். உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு முன்னாடி போறாங்க, பார்த்தா தலையில மொட்டை இருக்குது, அவங்க மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஏன்னா மக்கத்து காஃபிர்கள் அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை பேண்டாங்க, உம்ரா பண்ணிட்டு வந்தா உடனே என்ன செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க, நம்மள என்ன செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. உம்மாருன், எல்லோரும் உம்ரா செய்தவர்களாக இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லா, நம்மளை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க என்ற ஒரு நம்பிக்கையில அவங்க இருக்கிறாங்க மக்கத்து காஃபிர்கள். அந்த நாள் எந்த நாள் பாத்தீங்கன்னா, ஜுமாதா சானி, அதாவது ஜமாத்துல் அவல், ஜமாத்துல் ஆஹிர், ஜமாத்துல் ஆஹிர், அந்த மாதத்தின் கடைசி நாள், கடைசி நாள். அந்த இரவு ஜமாத்துல் ஆஹிருக்கு அடுத்து என்ன மாசம் ஆரம்பிக்கும் சொல்லுங்க பாப்பா, ஜமாத்துல் ஆஹிருக்கு அடுத்த மாசம் என்ன, ரஜப், ரஜப் மாசம் ஆரம்பிக்குது. அல்லாஹ் 4 மாதங்களை புனித மாதங்களை ஆக்கியிருக்கிறான், ஒமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும்ன், 12 மாதங்களில் 4 மாதங்கள் என்ன, புனித மாதங்கள். அந்த புனித மாதங்கள் என்னன்னு கேட்டா, அரபுகளுடைய நம்பிக்கை அப்படிதான் இருந்துச்சு, ரஜபு, துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜபு, முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ், இந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள். புனித மாதங்கள்னா, இந்த மாதத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, போர் செய்ய மாட்டாங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கொலை செய்ய மாட்டாங்க. போர் செய்யக்கூடாதுங்கிற அந்த நம்பிக்கையில் அரபுகள் இருந்தாங்க, எவ்வளவுதான் குஃபூர்ல இருந்தால் கூட அந்த நம்பிக்கையில் இருந்தாங்க. அல்லாஹ் அந்த நம்பிக்கையை தப்புன்னு சொல்லல, அல்லாவே என்ன செஞ்சு அங்கீகரிச்சு, அந்த 4 மாதம் புனித மாதங்கள். அப்ப இது வந்து ஏற்கனவே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழியில உள்ள ஒரு கருத்தா இருந்திருக்கும், அந்த அடிப்படையில் தான் அரபுகள் என்ன செஞ்சாங்க, அதை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. இப்ப ரஜபு மாசம் ஆரம்பிச்சிருச்சு, இரவு நேரம், இந்த 4 பேரும் தன்னிடத்துல மாட்டிக்கிட்டாங்க, இவங்க என்ன செய்யறது இப்ப இவங்களுக்கு தெரியல. இப்ப இவங்க ஆலோசனை பண்றாங்க, என்ன பண்ணலாம், இவங்களை விட்டா மறுபடியும் ஹரமுக்குள்ள போயிருவாங்க, வரமாட்டாங்க, எங்க போயிருவாங்க, ஹரமுக்குள்ள போயிருவாங்க, ஹரமுக்குள்ள போனாலும் நம்ம அவங்களை கொல்ல முடியாது. இவங்களை கொலை செஞ்சோம்னா, நம்ம கொலை செய்யற டயம் என்ன டயம், புனித மாதம், ரஜப ஆரம்பிச்சிருச்சு, முதல் நாள் ஆரம்பிச்சிருச்சு, இரவு ஆரம்பிச்சிருச்சுல, அப்ப ரஜப மாசம் ஆரம்பிச்சிருச்சு, புனித மாதத்துல நம்ம கொலை செய்யக்கூடாது. இப்ப இவங்களை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு, தடுமாட்டத்தில் இருக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க நம்ம முடி தாக்குதல் தொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, அதுல என்ன செய்யறாங்கன்னா, அம்ரு பின் ஹல்ரமிங்கிறவரை கொலை செய்யறாங்க. இந்த போன சஹாபாக்கள் அம்ரு பின் ஹல்ரமிங்கிறவரை கொலை செய்யறாங்க. இந்த 2 பேர் இருக்காங்கல்ல, மிச்ச 2 பேர், அந்த 2 பேரை அவங்க சிறை கைதியா பிடிக்கிறாங்க, யாரு, உஸ்மானையும் ஹக்கமையும் கைதிகளா பிடிக்கிறாங்க. நௌஃபலுங்கிறவர் என்ன செய்யறாரு, தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. இப்ப இது நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த கைதி ரெண்டு கைதிகளோடு இந்த பொருட்களோடு வாகன கூட்டத்தோடு சஹாபாக்கள் வந்து நிக்கிறாங்க. அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில போன சஹாபாக்கள் வந்து நிக்கிறாங்க. இதுதான் முதோ முதோ சஹாபாக்கள் மக்கத்து காஃபிர்கள் மேல கை வச்சது. இதுக்கு முன்னாடி அது எப்படி நடக்கல? ஏன்னா இப்ப இன்னும் மக்கத்து காஃபிரிடமிருந்து முதோ முதோ பொருளாதாரத்தை சஹாபாக்கள் பெற்றார்கள் என்றால் அது இந்த சம்பவம் தான். அப்ப முத முத கைதிகளாக காஃபிர்களை பிடிச்சதும் இந்த நிகழ்வு தான். சந்தோஷத்துல வர்றாங்க சஹாபாக்கள், சரி நம்ம வெற்றி ஜெயிச்சிட்டோம், நம்ம போன காரியம் சரியா நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படியே தப்புனாங்க நீங்க மாட்டிக்கிட்டாங்க என்ற ஒரு நம்பிக்கையில சந்தோஷத்துல திரும்பி வர்றாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீதுரே இந்தா பாருங்க கைதிகள், இந்தா பாருங்க பொருள், ஒட்டகம் ஒப்படைக்கிறாங்க. நபி அவர்கள் கேட்டாங்க, உங்களை நான் என்ன கொலை செய்ய சொன்னேனா? ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, உங்களை போய் அந்த கூட்டத்தை முற்றுகையிடத்தானே சொன்னேன், உங்களை யாரு கொலை செய்ய சொன்னா இப்படின்னு கேட்டோனையும் புனித மாதத்துல போய் கொலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. முஸ்லிம்களும் என்ன செஞ்சாங்க, ஏன்னா அது வந்து எல்லோரிடத்திலும் ஒரு பெரிய விஷயம், முஸ்லிம்கள்ட்ட மட்டும் இல்ல காஃபிர்கள்ட்ட, யூதர்கள், நசராக்கள் எல்லாருமே, அது மதீனாத்துல உள்ள மக்கள் எல்லோரும் அதை பெருசா பார்ப்பாங்க. அப்ப எல்லாரும் வந்தவங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, குறை செஞ்சாங்க, புனித மாதத்துல போய் நீங்க கொலை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டோட. நபியவர்கள் இப்படி கேட்டோனையுமே அந்த சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையா போச்சு, என்னடா நம்ம ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டோமே, நபியவர்கள் இந்த கைதியை வாங்க மாட்டேன்ட்டாங்க, அந்த பொருளையும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பம், மக்கத்து காஃபீர்கள் எல்லாம் நிறைய பேசுறாங்க, முகம்மது பத்தீங்களா புனித மாதத்தில் அவர் போர் செய்யக்கூடாதுங்கிறப்ப போர் செய்து விட்டார், ரத்தத்தை ஓட்டி விட்டார், காஃபீர்களோ பேசுறாங்க. மக்காவில் உள்ள முஸ்லிம்கள் இவங்களுடைய செயலுக்கு ஒரு காரணத்தை வேற சொல்லிக்கிறாங்க, இல்ல இல்ல அவங்க வந்து முஹர்ரம் ரஜப் மாசத்துல கொலை செய்யல, ஜமாத்துல் ஆஹிர் அந்த மாசத்துலதான் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு சில காரணங்களை சொல்லிக்கிட்டு இப்படி போய்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய பிரச்சனை, ஏன்னா இது மாதிரி ஒரு பிரச்சனை முஸ்லிம்கள் இதுக்கு முன்னாடி சந்திக்கவும் இல்லை. அப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு அருமையான வசனத்தை இறக்கி அந்த காஃபியருடைய வாய்க்கு அல்லாஹ் ஒரு பூட்டு போட்டான். விமர்சனம் பண்ணுவாங்கல்ல அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு முடிவு கட்டினான். என்ன வசனம்? திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 217வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், எஸ் அலூனக அனி ஷஹரில் ஹராம், புனித மாதத்தை பற்றி நபியை உம்மிடம் கேட்கிறார்கள், புனித மாதத்தில் இப்படி போர் செய்யலாமா, நீங்க செஞ்சிருக்கீங்களேன்னு கேட்கிறாங்க காஃபியர்கள் கேட்கிறாங்க. கித்தாலின் ஃபீஹி குல் கித்தாலுன் ஃபீஹி கபீர், இந்த மாதத்தில் போர் செய்வது பெரும்பாவம் தான், பெரிய விஷயம் தான், சாதாரண விஷயம் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வஸத்துன் அன் ஸபீலில்லாஹி வகுஃப்ரும் பிஹி வல் மஸ்ஜிதில் ஹராம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறுக்கிறது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு வரவிடாமல் தடுப்பது, காபத்துல்லாவுக்குள்ள முஸ்லிம்களை வரவிடாமல் தடுப்பது, இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு, ஹரமுடைய மக்களை அந்த ஊரை விட்டு வெளியே துரத்துவது, இது இருக்கே நீ செய்றிய எந்த காரியம், அக்பர் இந்தல்லாஹ், இது அதை விட பெருசு அல்லாவிடத்துல. நீ கேட்கிற என்ன கேட்கிற, கொலை செய்யலாமா, அல்லாஹ் விதித்த ஒரு தடையை நீ மீறிட்டியேன்னு கேட்கிற, நீ அதை விட பெரும்பாவத்தை நீ செய்றியே, அல்லாவுடைய மார்க்கத்தை மறுக்கிறியே, அல்லாவுடைய மார்க்கத்தில் உள்ளவங்களை நீ கொலை செய்யறியே, அந்த ஊர்காரன அடிச்சு விரட்டுறியே, காபாவுக்குள்ள மக்களை விடாம நீ தடுக்கிறியே, இது அதை விட பெரிய குழப்பம், இது அதை விட பெரிய பாவம், ஒல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல், இந்த குழப்பம் இருக்கிறதே நீ செய்கின்ற குழப்பம் அது இவர்கள் செய்த கொலையை விட பெரியது, இந்த சஹாபாக்கள் அறியாமல் செய்த இந்த கொலையை விட பெரியது அப்படின்னு சொன்னால்ல. ஏன்னா சில பேர் என்ன செய்வாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனா அவங்க அதை விட பெரிய காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப இந்த மாதிரியான ஆட்களுக்கு விமர்சனம் செய்யறதுக்கு தகுதி கிடையாது. ஒரு மனிதன் சாராயம் குடிக்கிறான், ஒரு மனிதன் இடது வலது கையால என்ன செஞ்சான், இடது கையால சாப்பிட்டுட்டான். இப்ப சாராயம் குடிக்கிறவன் இடது கையால போய் நீ சாப்பிடுற, இடது கையால சாப்பிடலாமா, உனக்கு இஸ்லாமிய ஒழுங்கு தெரியுதான்னு சொன்னா, நீ சாராயம் குடிச்சுக்கிட்டு இருக்கிற அதை விட பெருசு. அப்ப இந்த மாதிரி சொல்லுவோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அந்த அடிப்படையில தான் சொன்னா, இதை அவங்க தெரியாம செஞ்சது, நீ அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க, திருத்திக்கிருவாங்க, ஆனா நீ செய்யறது எவ்வளவு பெரிய பாவம், இதை பத்தி பேசுற ரைட்ஸ் உனக்கு இருக்குதா, இதை பத்தி பேசக்கூடிய உரிமை உனக்கு இருக்குதா, இதை விட பெரிய பாவத்தல்லவா நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசனத்தை இறக்கி, இவர்கள் உங்களுக்கு கியாமத் நாள் வரைக்கும் போர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, உங்களுடைய மார்க்கத்தில் உங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க என்று அல்லாஹ் என்ன செய்யற அந்த வசனத்தை இறக்கி விடுறான். இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கிய பிறகுதான் சஹாபாக்களுக்கு ஒரு நிம்மதி, ஆஹா, ஏன்னா அது வரைக்கும் நம்ம தப்பு செஞ்சு பெரிய தப்பு செஞ்சிட்டோம், அல்லாஹ் இதை சொன்ன பிறகுதான் யாராவது என்ற பேசுவீங்களா? யாரு என்ற பேச முடியாது. காபீர்கள் யாராவது ஹரம்ல நீ புனிதமாக கொலை செஞ்சுட்டேன்னு சொன்னா நீ அதை விட பெரிய குழப்பத்தை இல்ல செய்யற, அல்லாஹ் அவங்களுக்கு பதில சொல்லி கொடுத்துட்டான். அப்ப அவங்களால ஒண்ணும் பேச முடியாது. அப்ப முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைத்தது. நபி அவர்கள் அந்த கைதிகளையும் வாங்கி கொண்டார்கள். அந்த ஒட்டகத்தில் உள்ள அந்த பொருள்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொண்டார்கள்ங்கிற செய்தி நம்ம என்ன செய்யறோம், ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? பத்ருங்கிற அந்த போர்க்களத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு முன்னாடி நடந்துச்சு. இப்ப இது நடந்த உடனே தான் மக்கத்து காஃபிர்களுக்கு வந்துச்சு கோபம் ஆத்திரம். ஏன்னா ஒரு வாகன கூட்டத்தை மறிச்சிட்டார், ஒரு ஆளை கொலையும் பண்ணிட்டாங்க, ரெண்டு பேரும் கைதியா பிடிச்சிட்டாங்க, போன பொருள் எல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான். இதுல ஆத்திரம் அந்த வெறியில இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்துலதான் பத்ர் போர்க்களம் நடக்கிறது. பத்ருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கிணறு. பத்ருங்கிறோம்ல அது வந்து ஒரு கிணறு, அது ஒரு இடத்துக்கு பேரா வச்சிருக்கிறாங்க. மதீனாவில இருந்து ஒரு 150 கிலோமீட்டர் பத்ருடைய தொலைவு. மதீனாவில இருந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர். மக்காவில இருந்து பத்ருடைய தொலைவு எவ்வளவு பாத்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் வரும். இந்த ரெண்டுக்கும் மத்தியில, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில இந்த பத்ருங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடம் வந்து அரபுகள்கிட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம். ஏன்னா அரபுகள் மக்காவில இருந்து ஷாமுக்கு போவாங்க, ஷாம்ல இருந்து சிரியாவில இருந்து மக்காவுக்கு வருவாங்க. இதுதான் அவங்களுடைய தொழிலாக இருந்து கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் இவ்வளவு தொலைவில் அவங்க ஓய்வு எடுக்கிறதுக்குரிய இடமாக என்ன இருந்துச்சுன்னா அந்த பத்ர் தான் இருந்துச்சு. ஏன்னா அங்க நிறைய கிணறுகள் இருக்கும். அரபுகள் எங்க தங்குவாங்கன்னா தண்ணீர் உள்ள இடத்துல தங்குவாங்க. அவ்வளவு பெரிய பாலைவனத்தில் பத்ருங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கிணறுகள் இருக்கும், தண்ணீர் இருக்கும். அது மட்டும் இல்ல, அதனாலதான் அங்க அரபுகள், அது வந்து அரபுகளுடைய ஒரு பஜாராக இருந்தது, கடை தெருவாக இருந்தது. பத்ர் என்பது அரபுகளுடைய கடை தெரு. இங்கிருந்து போறவர்களா இருக்கட்டும், அங்கிருந்து வர்றவங்களா இருக்கட்டும், பத்ர்ல தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு பொருளை எல்லாம் வித்துட்டு வியாபாரம் பண்ணிட்டு தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல புகழ்பெற்ற ஒரு இடம் தான் பத்ர் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்யறாங்கன்னா, அடுத்து என்ன செய்யறாங்கன்னா அபு சுஃபியான நம்ம வழிமறைக்கணும். ஏன்னா ஏற்கனவே அவர் தப்பிச்சு என்ன செஞ்சிட்டாரு, ஷாமுக்கு போயிட்டாரு. இப்ப அவர் மறுபடியும் திரும்பி வருகிறார், மறுபடியும் என்ன செய்யறாரு, திரும்பி வர்றாருங்கிற செய்தி நபி அவர்களுக்கு கிடைக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட என்ன செய்யறாங்கன்னா, முதல் ஒரு ஆள் அனுப்பி விடுறாங்க. ஆனா திடீர்னு படையை திரட்டிட்டு போக முடியாது. முதல் ஒரு வர்றாரா அப்படிங்கறதெல்லாம் என்ன செய்ய, எங்க இருக்கிறாரு, நம்ம எங்க போனா அவரை பிடிக்கலாம், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்ய, ஆய்வு செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் ஒரு சஹாபியை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பத்ர் நிகழ்வு எப்ப நடக்குதுன்னா ஹிஜ்ரி 2ல தான் நடக்குது. இந்த முதல் சொன்னோம் இல்லையா, அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அவங்களுடைய சபையில போய் ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு, அது நடந்து 2 மாதம் கழித்து இந்த சம்பவம் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அனுப்பி விடுறாங்க. அந்த சஹாபி பேர் வந்து அதி. அவரையும் பஸ்பஸ் ரலியல்லாஹு இந்த 2 சஹாபாக்களையும் அனுப்பி விடுறாங்க. நீங்க போய் உளவு பார்த்துட்டு வாங்க, அபு சுஃபியான் எங்க வர்றாருன்னு. மதீனாவில இருந்து ஜுஹைனா குளத்தை நோக்கி இந்த 2 சஹாபாக்களும் போறாங்க. ஜுஹைனா குளத்தை நோக்கி போறாங்க, அதாவது கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போறாங்க. இந்த அபு சுஃபியானுடைய பயணம் எப்படி இருக்கும் சொன்னா, மக்காவிலிருந்து ஒரு ஷாமுக்கு போறாருன்னா அந்த கடல் ஓரம் இருக்குல்ல, அது வந்து ஹிஜாஸ் சொல்லுவாங்க, ஹிஜாஸ் திஹாமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, அந்த செங்கடலை ஒட்டிய பகுதி, அதை நோக்கி தான் அவருடைய பயணம் இருந்துச்சு. நபி அவர்கள் அபு சுஃபியான் என்ன செய்யறாருன்னு பாக்குறதுக்காக இந்த 2 சஹாபாக்களை அதி பஸ்பஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேரையும் அனுப்பி விடுறாங்க. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, இவங்க ஜுஹைனா குளத்தார்கிட்ட வர்றாங்க, அபு சுஃபியான் வந்திருக்காரா அப்படின்ட்டு தகவலை சேகரிக்கிறாங்க. ஆமா வந்திருக்கிறாரு. ஏன்னா வந்தாங்கன்னா உடனே பயணம் செய்ய மாட்டாங்க, அந்தந்த ஊர்களில் தங்கிட்டு தான் போவாங்க. ஆமா வந்திருக்கிறாங்க அப்படின்னு செய்தி கிடைக்குது. அவங்க கொஞ்ச நேரம் அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு ஒட்டகத்தெல்லாம் கட்டி போட்டுட்டு அப்புறம் இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய், ஆமா அசு அபு சுஃபியான் இந்த இடத்துல இப்ப இருக்கிறாரு, வந்துட்டாரு தகவலை சொல்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் பட திரட்டிட்டு வர முடியும், பட திரட்டி கணிச்சுட்டு வர முடியும் எந்த தொலைவில் இருக்காரு, எங்க போனா இவரை பிடிக்கலாம். முதல் ஒற்று இந்த உளவு பார்க்கறதுக்காக அனுப்பி வச்சாங்க. அப்புறம் அபு சுஃபியான் அவர் விவரமான ஆளு, அவர் மக்கத்து காபிர்களுக்கு தலைவர், அவர் விவரமான ஆளு. அவர் என்ன செஞ்சாருன்னா, பயம்தான், ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்குதுல்ல, அவரும் பயம். ஜுஹைனா குலத்தார்கிட்ட வந்து முகம்மதுடைய ஆட்கள் யார் வந்தாங்களா, முகமது சல்லாசனுடைய ஆட்கள் யார் வந்தாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல எங்களுக்கு தெரியல, ஒரு 2 பேர் வந்தாங்க, என்ன இந்த மாதிரி செய்தியை கேட்டாங்க, நாங்க செய்தியை சொன்னோம் அப்படின்னு சொன்னாங்க. பல்வேறு பேரை விசிப்பாங்க, விசாரிப்பாங்க. ஏன்னா வியாபாரம் பண்றவங்கிற நோக்கத்துல கூட வந்து சில பேர் தகவல்களை சேகரிப்பாங்க. அப்ப அபு சுஃபியான் வந்து உறுதிப்படுத்தல, இது முகமது சல்லாசுடைய ஆட்கள் தாங்கிறத அவங்க உறுதிப்படுத்தல. அப்புறம் அவங்க வாகனத்தை கட்டி போட்ட இடத்த பாக்குற, ஒட்டகத்தை கட்டி போட்ட இடம், ஒட்டகம் என்ன செஞ்சிருக்கு, மழை சாணம் கழித்து இருக்கிறது, சாணம் விட்டு இருக்கிறது. அபு சுஃபியான் வர்றாரு, நல்ல ஆய்வு அறிவு அந்த காலத்தில் இப்படித்தான் நிறைய யோசிப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான விஞ்ஞான சாதனங்கள்லாம் இல்லை. அப்ப சின்ன சின்ன அடையாளங்களை வச்சு அவர்கள் தகவல்களை சேகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அந்த ஒட்டகத்துடைய சாணத்தை அவர் என்ன செய்யறாரு, கிளறி பார்க்கிறார். அதுல பேரித்தம்பள கொட்டைகள் கிடக்கிறது, அதை எடுத்து பார்க்கிறாரு. சொல்லிட்டு சொல்றாரு, ஹாதிஹி அலாயிஃபுல் மதீனா, இது வந்து மதீனாவுடைய அகலி எசரிப், எசரிப் மதீனாவுடைய இன்னொரு பேர் வந்து எசரிப், எசரிப் வாசிகளுடைய பேரித்தம்பள கொட்டைகள் தான் இவை. அவர் கண்டுபிடிச்சிட்டார், முகமது சல்லாஸ் அவங்களுடைய ஆட்கள் தான் நம்மளை உளவு பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கிறாங்க. அவருக்கு விளங்கிடுச்சு. உடனே என்ன பண்றாரு, மக்காவுக்கு ஒரு ஆளை பிடிக்கிறார் அந்த செய்தியை கொண்டு போறதுக்காக. அவரு ஒரு ஆளை லம்லம் லம்லம் பின் அம்ர் அப்படிங்கிறவரை கூலிக்கு பிடிச்சு, ஏன்னா குதிரையில் அனுப்பிவிடணும், வேகமா போனாதான் செய்தி சீக்கிரம் கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்ப இவரை கூலிக்கு பிடிச்சு, இந்த மாதிரி உங்களுடைய வாகன கூட்டத்தை மறிக்கிறதுக்காக முகமது வருகிறார் அப்படிங்கிற செய்தியை கொண்டு போறாங்க. இந்த வாகன கூட்டம் வந்து சாதாரண வாகன கூட்டம் கிடையாது. எந்த அளவுக்குன்னா, இந்த பிரயாணத்துல மக்காவாசிகள் தங்களுடைய எல்லா செல்வத்தையும், வீட்டில் கொஞ்சம் கூட வைக்காம எல்லா செல்வத்தையும் அபு சுஃபியான்ட கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு மக்காவாசிகளுடைய ஒட்டுமொத்த சொத்துமே அபு சுஃபியானுடைய இந்த கூட்டத்தில் தான் இருக்குது. அது முடிஞ்சிருச்சு நீங்களே, மக்காவாசியுடைய பொருளாதாரம் முற்றிலும் க்ளோஸ், ஃபுல்லா நின்று போயிடும். அந்த மாதிரியான ஒரு நிலை. இந்த மாதிரி செய்தியை அவர் கொண்டு போறார், அவர் தன்னுடைய பயணத்தை நிப்பாட்டிட்டார். இது ரசூலுல்லாஹி உங்களுக்கு தெரியுமா, அந்த ரெண்டு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தியை சொல்லுவாங்க, இந்த மாதிரி அபூ சுஃபியான் இந்த இடத்துல வந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. நபி அவர்கள் சஹாபாக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு போனோம்னா கரெக்டா அவர்களை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்புல இருப்பாங்க. ஆனா அபூ சுஃபியான் கண்டுபிடிச்சிட்டாரு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை தாக்க வரப்போறாரு என்பது அவருக்கு தெரிந்து விட்டது. என்ன பண்றாரு, அவர் பயணத்தை நிப்பாட்டிட்டு வாகன கூட்டத்தை அப்படியே அந்த ஆற்றுக்கரையோரம் கொண்டு போயிட்டார். அந்த கடல் இருக்குதுல்ல, செங்கடல், அந்த பகுதிக்கு என்ன செஞ்சிட்டாரு, ஒதுக்கி அவர் சேஃப்டி பண்ணிட்டாரு. அவர் பயணத்தை நிப்பாட்டிட்டார், முன்னேறி போகல. குறைசிகளுக்கு செய்தியை கடத்திட்டார், இந்த மாதிரி தாக்குதல் தொடுக்க வர்றாங்கன்னு, நீங்க கிளம்பி வாங்கன்னு சொல்லி. குறைசிகள் பார்த்தா வெறியில, இதுக்கு முன்னாடி நம்முடைய வாகன கூட்டத்தை பேரித்தமர தோட்டங்கள்ல வச்சு அழிச்ச மாதிரி இதையும் செய்து விடலாம் என்று முகமது நினைக்கிறாரா, விடமாட்டோம் என்று எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டு. ஏன்னா இப்ப குறைசிகளுக்கு வெறி, ஆக்ரோஷம், அவங்களுக்கு ரெண்டு வெறி, ஏற்கனவே நடந்ததுக்கு பழி தீர்க்கணும் ஒண்ணு, இன்னொன்னு என்ன, நம்முடைய சொத்து பூரா அங்கதான் இருக்குது, அது போச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் ஜீவாதார அடிப்படை எல்லாம் அங்கதான் இருக்குது, அதை காப்பாத்தணுமேங்கிற ஒரு வெறியில மக்கால உள்ள ஆளையில் எல்லாத்தையும் இழுத்துட்டு போறாங்க. எந்த அளவுக்குன்னா, மக்கள் அவங்க யாரையுமே விடல. யாராவது இந்த போருக்கு வரல என்று சொன்னால் அவரை வந்து ஒரு நயவஞ்சகனாக, அவரை வந்து தங்களுடைய துரோகிகளாக அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உறவுக்காரர்களை கூட விட்டு வைக்கல. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்ல பாக்கிறோம், நௌஃபல் இப்னு ஹாரிஸ், தாலிப் இப்னு அபி தாலிப், அகைல் இப்னு அபி தாலிப், இவங்க எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களோட கொஞ்சம் தொடர்பு உள்ளவங்க, நபி அவர்களுக்கு எதிரி இல்லாதவங்க. இவர்களையும் என்ன செஞ்சாங்க, நீனு வரணும்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்துட்டு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருக்கு போகும்போதே சொல்லிடுவாங்க சஹாபாக்கள்கிட்ட, போர்க்களத்தில் யாராவது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பாத்தீங்கன்னா அவரை நீங்க கொலை செஞ்சிடாதீங்க, ஏன்னா அவர் வந்து நிர்பந்தத்தினால வந்தாரு, இந்த காஃபிர்கள் நிர்பந்திச்சு அவரை போருக்கு இழுத்துட்டு வந்தாங்க, அதனால அவரை கொலை செய்யாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதை புரிஞ்சுக்கிறாம என்ன செய்வாங்கன்னா, எங்களுடைய நாங்களாம் போர் செய்யறோம், ஏன்னா அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய உறவினர்கள்லாம் காஃபிரா இருக்கிறாங்க, அவங்களாம் வெட்டப்படுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய சிறிய தந்தை மட்டும் வெட்டப்படக்கூடாதா? அப்ப இந்த மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல. உமர் அலி அவங்க இப்படி பார்த்தாங்க, ஏன்னா உமர் அலி அவங்க இப்படி பார்த்தா போதும், அவங்க விஷயத்தை பாத்துக்கிறாங்க. அல்லாவின் தூதர் என்ன விடுங்க, இந்த முனாஃபிக்குடைய கழுத்தை வெட்டுறேன்னு சொல்லி உமர் அலி இறங்கினாங்கல்ல, அதோட அவங்க என்ன செஞ்சாங்க, அமைதியானாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் வேற என்ன செய்யறது, அப்ப இந்த நேரத்தில் வந்து கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிட்டு இருக்க முடியாது. ஒரு தலைவரா இருக்கிறவர் ஆளுகளை ஆப்பாக்கணும்னா இந்த மாதிரி என்ன செய்யணும், ஒரு சில பேரை இறக்கி விட்டாதான் அந்த பிரச்சனைக்கு முடிவு காண முடியும். அனபி அவர்கள் செஞ்சாங்க. பின்னாடி ஹுதைபா ரலியல்லாஹு புரிஞ்சுக்கிட்டாங்க, என்ன செஞ்சாங்க, ஆமா உண்மை, ஆனா அப்பாஸ் அலி பின்னாடி இஸ்லாத்தையும் ஏத்துக்கிட்டாங்க, உண்மையில அவங்க நிர்பந்தத்தினாலதான் வந்தாங்க. அதனால காபிர்கள் எல்லோரையும் அழைத்துக் கொண்டு என்ன செஞ்சாங்க, வந்தாங்க இந்த போர்க்களத்துக்கு. அப்புறம் அபு சுஃபியான் சொன்னார், நான் உங்களுடைய பொருளை எல்லாம் சேஃப்டி பண்ணிட்டேன், இனி நீங்க வர வேண்டிய தேவை இல்லை, நீங்க உங்க இடத்துக்கு திரும்பி போயிருங்க, மக்காவுக்கு திரும்பி போயிருங்கன்னு அடுத்தவர் தூது விடுறார். காபீர்கள் என்ன செஞ்சிருக்கணும், பேசாம சரி நம்ம பொருள் தான் சேஃப்டி ஆயிருச்சே, இனி எதுக்கு நம்ம போய்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு, திரும்பி இருக்கணும். ஆனா அவங்க என்ன செய்யல, திரும்பல. முகமதுக்கு பாடம் கற்பிக்காம விடக்கூடாது, இவங்களுக்கு நம்ம பாடம் கற்பிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி வம்புக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா, அவர் போன்னு சொன்ன பிறகும் நாம பத்ருக்கு போறோம், அங்க போய் நம்ம தங்குறோம், ஒட்டகங்களை எல்லாம் அறுக்கிறோம், அரபுகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறோம், நாம யாருன்னு சொல்லி நம்மளெல்லாம் உலகமே பேசணும், என்ன செய்யணும், உலகமே பேசணும். அந்த மாதிரி நம்ம பத்ர்ல வந்து இருந்துட்டு இவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பட தரண்டு வர்றாங்க. இவ்வளவு செய்தி நடக்குது, ஆனா நபி அவர்களுக்கு தெரியுமா இந்த விஷயம், எதுவுமே தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட ஏன்னா போருக்கு போல ஒரு 300 சஹாபாக்கள் தான் மக்காவுல இருந்து நபி அவர்களோட போருக்கு போகணுங்கிற எண்ணத்தோடு அதுக்குரிய அனைத்து உபகரணங்களோடு வரக்கூடிய மக்கத்து காபிருடைய எண்ணிக்கை எவ்வளவு, 1000 பேர். எவ்வளவு பேரு, 1000 பேர். குதிரைகள் எவ்வளவு, குதிரை 100 குதிரை, 1000 பேர். ஒட்டகம் அவ்வளவு ஒட்டகம். அபு சுஃபியான் வந்தாரே வாகன கூட்டம், அது எவ்வளவு பெரிய வாகன கூட்டம், நிறைய பொருள் கொடு, அது 100 அல்ஃபு பாயின் வருது, 1000 ஒட்டகம். 1000 ஒட்டகம்னா எவ்வளவு பொருளாதாரம் இருக்குன்னு பாருங்க. அப்ப இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தோட அவர் வந்தார், காபிர்கள் இப்படி வர்றாங்க. நபிசல்லாசங்க நம்ம வாகன கூட்டம் தானே, அதை நம்ம இடையில மறைச்சு அவங்கள தாக்குறதுக்கு ஒரு 300 பேர் போறோம் என்ற அடிப்படையில 316, 17, 19 கொஞ்சம் வேறுபாடு இருக்கு, ஆனா 300 பேர் இந்த சஹாபாக்களோட போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள்ட்ட எத்தனை குதிரை, ஒரே ஒரு குதிரை, இங்கிட்ட 100 குதிரை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தது என்ன, ஒரே ஒரு குதிரை. 300 பேர் தான், பசி பட்டினி, ஒழுங்கான டிரெஸ் இல்ல, உடை இல்ல, இந்த நேரத்தில் போறாங்க 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 போய்கிட்டே இருக்கிறாங்க. என்னடா நம்ம யோசிச்சதை பார்த்தா இந்த இடத்துக்கு அவர் கரெக்டா வந்திருக்கணும் அபு சுஃபியான், ஆனா வரலையே. அவங்களுக்கு என்னன்னே புரியல, இவ்வளவு தூரம் போய் பார்க்கறாங்க, ஒரு ஆள் வர்றாரு அந்த பகுதியை நோக்கி, இவங்க எந்த நோக்கு பகுதியை நோக்கி போனாங்களோ அந்த நோக்கில அந்த பகுதியில இருந்து ஒரு ஆள் வாகனத்தில் வர்றாரு, அவர்கிட்ட கேட்கிறாங்க அபு சுஃபியானுடைய வாகன கூட்டம் எது வந்துச்சா அப்படின்னு கேட்கறாங்க. அவரும் ஒண்ணும் இல்லை, அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்கலேன்ட்டாங்க. போய் போய் சோர்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட ஆலோசனை பண்றாங்க. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட கேட்டாங்க என்ன செய்யலாம் அப்படின்ட்டு. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாவின் தூதரே, நம்ம வந்து அபு சுஃபியானுடைய அந்த வணிக கூட்டத்தை நம்ம பிடிக்கணும்னா இந்த மாதிரி பாலைவனத்துல சுத்திக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நேரா நம்ம பதிருக்கு போவோம். ஏன்னா அவர் கண்டிப்பா பதில் வராம வரமாட்டா, எந்த ஒரு வாகன கூட்டம் வந்தாலும் எங்க வந்துதான் போனதா ஜங்ஷன், பதிருக்கு வந்துதான் போகணும், அங்க வருவார், நம்ம அங்க போயிருவோம் சொன்னாங்க. உமர் அலி உள்ளவங்ககிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன்னா அங்க போயிட்டேன்னு வைங்களேன் போர்னு வந்து அதையும் சமாளிக்கணும், ஏதோ மதீனாவுக்கு பக்கத்துல இருந்தா என்ன செய்யலாம், ரிட்டர்ன் வாங்கி ஓடிடலாம், இங்க இருந்து 150 கிலோமீட்டர் அவ்வளவு தூரத்துல நம்ம போய் இருந்துகிட்டு திடீர்னு போர் வந்தா என்ன செய்ய. அப்ப உமர் அலி அவங்க சொன்னாங்க, அல்லாவின் தூதரே, இந்த குறைசிகள் நம்மளை சும்மா விடமாட்டாங்க, அவங்க எல்லாம் மோசமானவங்க, போர் வந்தாலும் வரலாம், அதற்கு நம்ம தயாரா தான் போகணும் அப்படின்றாங்க. சஹாபாக்கள்கிட்ட எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டாங்க, சஹாபாக்கள் ஆலோசனை சொன்னாங்க. அந்த ஆலோசனை தான் நம்ம சிந்திக்க வேண்டிய ஆலோசனை. என்ன ஆலோசனைன்னு பாருங்க. முதல் ஆலோசனை கேட்கும்போது அபூபக்கர் கருத்து சொன்னார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து சொன்னாங்க, நபி அவர்கள் திரும்பிக்கிட்டாங்க. ரெண்டாவது உமர் ரலியல்லாஹு ஒரு கருத்து சொன்னாங்க, நபி அவர்கள் திரும்பிட்டாங்க. அப்ப சாயித் இப்னு உபாதா அன்சாரிகளுடைய தலைவர், அவர் என்ன செஞ்சாருன்னா, ஐயா நான் துரீது யா ரசூல் அல்லாஹ், அல்லாவின் தூதரை, நாங்க என்ன சொல்றோங்கிறத எதிர்பார்க்கறீங்களா, ஏன்னா நீண்ட பயணம் இருக்குது, பதிலுங்கிறது ஒரு நீண்ட பயணம், அவ்வளவு தூரத்தில் போகும்போது என்ன வேணா நடக்கலாம். ஐயா நான் துரீது யா ரசூல் அல்லாஹ், எங்களைத்தான் நீங்கள் நாடுகிறீர்களா அல்லாவின் தூதரே, வல்லதி, ஏன்னா அன்சாரிகள் வந்து இதுவரைக்கும் அவங்க போர் செஞ்சு பழக்கம் இல்லை, போர் இதுவரைக்கும் அவங்க செஞ்சு பழக்கம் இல்லை, அவங்க இந்த மாதிரி நினைச்சிடக்கூடாது. நபி அவர்கள் நினைச்சாங்க, என்ன நினைச்சிடக்கூடாது, நீங்க வந்தீங்க, உங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்தோம், இடம் கொடுத்தோம், அவ்வளவுதான், இதுதான் எங்களுடைய வேலை, நீங்க போய் காபிரோட சண்டை போடுவீங்கன்னா அதுக்கெல்லாம் நாங்க வந்து அடிதடியெல்லாம் இறங்க முடியாது, இப்படி நினைச்சிடக்கூடாதுங்கிறதுனாலதான் நபி அவர்கள் அன்சாரிகள்ட்ட இருந்து என்ன ரிப்ளை வருது, அன்சாரிகள் என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அப்பதான் சாயித் இப்னு உபாதா ரலியல்லாஹு சொன்னாங்க, என் உயிர் மே எவனுடைய கையில இருக்கும் அந்த அல்லாஹ் மேல சத்தியமா, லவ் அமர்த்தனா நுஹீலஹல் பஹர, அல்லாஹ்வின் தூதரே, கடல்ல நாங்க குதிக்கணும்னு நீங்க கட்டளையிட்டா கடல்ல குதிக்கணும்னு சொல்றீங்க, எங்களுடைய வாகனத்தோட கடல்ல குதிக்க வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிட்டால் லகல் நாகா, கடலாக இருந்தாலும் நாங்கள் குதிப்போம். வளவு அமர்த்தனான் நல்லறிபா அக்பாதஹாயிலா பருக்கல் ஹிமாத், பருக்கல் ஹிமாத் என்று வாகனங்களால் போய் சேர முடியாது. அவ்வளோ ஒரு தொலைவில் உள்ள இடம், அந்த இடத்தை ஒரு சுட்டி காட்டுற, சாதாரணமாக அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த இடத்துக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடர வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் உடனடியாக கிளம்புவோம். அல்லாவின் தூதரே, அன்சாரிகள் நாங்கள் தியாகத்தில் சளைத்தவர்கள் அல்ல என்று அன்சாரி சஹத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களுக்கு பதிலளித்தார்கள். நபி அவர்கள் அப்படியே சந்தோஷப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் ஒரு புன்னகை. அதுபோல மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவர்களுக்கு பதில் கொடுத்தாங்க. நபி அவர்கள் இந்த மாதிரி கருத்து கேட்கும்போது என்ன கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, லா நகுலு கமா கால கவ்மு மூசா, மூசா நபியுடைய சமுதாய மக்கள் மூசா நபியை பார்த்து சொன்னாங்க. ஏன்னா மூசா நபியுடைய சமுதாய மக்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா போர் செய்யணும், நாங்க போர் செஞ்சிருவோம் அப்படி இப்படி வீரமா பேசினாங்க. மூசா அரசவங்க அல்லாஹ் உங்களுக்கு போற கடமையாக்கியிருக்கா, இப்ப போர் செய்யுங்கன்னு சொல்லும்போது நாங்க போர் செய்ய மாட்டோம், இது அந்த ஒரு அபுக்க காத்தில் அந்த ஊர்ல ரொம்ப மோசமானவங்களா இருக்கிறாங்க, மோசமானவங்க தான் போர் செய்யணும், வேற அப்பா வீட்டு படியா சண்டை போறது அப்படின்னு சொன்ன. அந்த ஊர்ல ஜப்பாரின் அட்டைக்கு ஆளக்கூடிய முரடர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் நாங்க போர் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இது அந்த ஒரு அபுக்க காத்திலா, நீனு உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடு எப்படி சொன்னாங்க. இந்த மூசா அரசவங்களுக்கு எவ்வளவு இருக்கும், எவ்வளவு கோபம் வந்திருக்கும். அதனால நபி அவர்கள் பின்னாடி வந்து கோபம் வரும்போதெல்லாம் மூசா நபியை தான் யோசிச்சு பார்ப்பாங்க, இந்த பயல்களை எப்படிதான் அவர் சமாளிச்சாரோ, என்ன அவர் இதை விட பயங்கரமா அவர் சிரமப்பட்டுட்டாரு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் துவா செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி அதை சுட்டி காட்டினாங்க சஹாபாக்கள். மூசா நபிட்டு அவங்க மக்கள் சொன்னாங்கல்ல, நீனு உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடு, நாங்க இங்கதான் இருப்போம்னு, அப்படி நாங்க சொல்ல மாட்டோம் அல்லாஹ்வின் தூதரே, வலாக்கின் காத்திலும் அன் யமீனிக்க, உங்களுக்கு வலப்புறமாக நிற்போம், அன் சிமாலிக்க இடப்புறமாக நிற்போம், ஓ பைன எதைக்க உங்களுக்கு முன்னாடி நிற்போம், ஓ ஹல்ஃபக்க உங்களுக்கு பின்னாடி நிற்போம், எல்லா புறத்துல இருந்தும் உங்களை சூழ்ந்து பாதுகாத்து நாங்கள் போர் செய்வோம், எங்களை நாங்கள் தியாகமாக அர்ப்பணிப்போம் என்று அந்த முக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு சொன்னோனையுமே நபி அவருடைய முகத்தில் புன்னகை, அவர்கள் மகிழ்ந்தார்கள்ங்கிறத பார்க்கிறோம். இதற்கு பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போறாங்க, பத்ரை நோக்கி போறாங்க. இப்ப கூட சஹாபாக்கள் நபிசல்லாஸ் அவங்களுக்கு குறைசிகள் நம்மகிட்ட தாக்க வர்றாங்க, அவங்களோட நம்ம சண்டை போடுவோம் அப்படிங்கறது எதுவுமே இல்லை. அவங்க எதை எதிர்பார்த்து போறாங்க, வாகன கூட்டத்தை, பத்ருக்கு வாகன கூட்டம் வரும், நம்ம என்ன செய்யலாம், சண்டை போடாம ஈஸியா என்ன செய்யலாம், ஏன்னா சண்டை போட தேவையில்லை, அவங்க போருக்கு வந்திருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா நம்ம அதை புடிங்கிடலாம் சொல்லி அந்த எண்ணத்தோட வந்திருக்கிறாங்க. அதனாலதான் ஆட்கள்லாம் கம்மி. நபி அவர்கள் அறிவிப்பும் செய்யல, ஏன்னா இந்த மாதிரி ஒரு போர் நடக்க போகுதுன்னா மதீனாவில் போர் நடக்க போது எல்லோரும் கிளம்பிவாங்கன்னு என்ன செய்வாங்க, அறிவிப்பு செய்வாங்க. அப்படி அறிவிப்பு செய்யறனால பல சஹாபாக்கள் இந்த போர்ல அவங்க கலந்து கொள்ளவும் இல்லை, ஏன்னா நபி அவர்கள் போருக்கு போறோங்கிறத அறிவிக்காதனால. அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னா பத்ருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை தருகிறார்கள். பத்ருக்கு வந்தவுடன் பத்ருக்கு முன்னாடி நபி அவர்கள் இறங்கிட்டாங்க. இறங்கினோடனே உடனே அந்த இடத்துக்கு போயிட முடியாது, ஏன்னா அங்க மக்கள் குழும்புற இடம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரெண்டு சஹாபாக்கள் அனுப்பி, அலி ரலியல்லாஹு அன்ஹு இன்னொரு சஹாபா அனுப்பி, நீங்க போய் பாருங்க அந்த கிணத்து பக்கத்துல தண்ணீர் உள்ள இடத்துல யார் இருக்கிறாங்களா, எதுவும் செய்தி இருக்கான்னு போய் பாருங்கன்னு சொல்லி ஆள் அனுப்பி விடுறாங்க. போனா குறைசிகளுடைய ரெண்டு வாலிபர்கள் அங்க தண்ணி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போன சாபாக அந்த ரெண்டு பேரையும் பிடிச்சி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, வந்து செய்தியை சொல்லு என்ன விஷயம். ஏன்னா குறைசி அவங்களுக்கு, நீ எதுக்கு இங்க பதிலுக்கு வந்த, உனக்கு மக்காவில் தானே இருக்க, நீ எதுக்கு பதிலுக்கு வந்த, யார் வர போறா, என்ன செய்தி அப்படின்ட்டு அவர் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, அடிக்கிறாங்க விஷயத்தை வர வைக்கிறங்கிறதுக்காக. அவங்க முதல் உண்மையை சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, குறைசிகள் உங்களை தாக்குறதுக்காக பட திரட்டிக்கிட்டு வர்றாங்க, அவங்க நிறைய இருக்கிறாங்க. இதை சொல்லும் போது சஹாபாக்கள் அந்த ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க, ஏன்னா அவங்க ரெண்டு எதிர்பார்க்கறது இது கிடையாது, ஏன்னா இது இதை எதிர்பார்த்தா வந்தாங்க, இது அவங்க விரும்பாத ஒரு விஷயம், இது அவங்க கனவுல கூட நினைக்கல. அவங்க எதிர்பார்த்து வாகனம் கூட்ட அபுசுபியான எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டு பேருக்கு அடி உழுகுது. அடி வாங்கினோனையுமே இல்ல இல்ல அபுசுபியான் வர்றாரு, அந்த ரெண்டு பேர் என்னது, இல்ல அபுசுபியான் வாகனம் கூட்ட எல்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. மறுபடியும் அடியை போடுறது. அப்ப இந்த ரெண்டு பேர் என்ன செய்யுது, மாத்தி மாத்தி சொல்றது, அடி உழுகும் போது அபுசுபியான் வர்றாருன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அபுசுபியான் வர்றாருங்கிறது, உண்மையை தான் சொல்றாங்க, குறைசிகள் வர்றாங்கிறதும் சொல்றாங்க. குறைசிகள் சொல்லும் போது அவங்க அடிக்கிறது, அவங்க அடி கொடுத்தோன்னு என்ன செய்யறது, அபுசுபியான் வர்றாரு சொல்றது. நபி அவர்கள் தொழுதுகிட்டே அதை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தொழுக முடிச்சோனே அவன் உண்மையை சொன்னா நீங்க அடிக்கிறீங்க, என்ன அவன் உண்மையை சொன்னா அடிக்கிறீங்க, பொய் சொன்னா விடுறீங்க, அந்த ஆள் உண்மையதான், அந்த ரெண்டு பேரும் உண்மையை தான் சொல்றாங்க. என்ன செய்தி கிடைச்சிருச்சு, அபு சுஃபியான் சேஃப்டி ஆயிட்டாரு, குறைசிகள் தான் நம்மகிட்ட போர் தொடுக்க வர்றாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. இப்ப சஹாபாக்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. யாருமே போற எதிர்பார்த்து வரல. ஏன்னா அபூசுபியா நம்ம நல்ல பொருள் கிடைக்கும், இன்னைக்கு நம்ம ஒரு வழியா பாத்துரலாம்ன்ற ஒரு சந்தோஷத்துல என்ன செய்யறாங்க, வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல சண்டையா, வந்த இடத்துல நம்ம சாகணுமா அப்படி நிறைய பேருக்கு கண்மொழி எல்லாம் புதுங்குது. என்ன அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சந்தர்ப்பத்துல என்ன பண்றாங்கன்னா, அப்ப போர் நடக்க போகுது, இப்ப நம்ம என்ன செய்யறது, இப்ப நம்ம வேகமா பதிரை கைப்பற்றணும், வேற வழியே இல்லை. ஏன்னா தண்ணி உள்ள இடம் அதுதான், அதை நம்ம மிஸ் பண்ணோம்னா போர்ல ஜெயிக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா என்ன செய்யறாங்கன்னா, சஹாபாக்கிட்ட ஆலோசனை பண்றாங்க, நம்ம எந்த கிணறை கைப்பற்றது, எந்த இடத்துல நம்ம வந்து படையை திரட்டுறதுன்னு அங்க உள்ள சஹாபாக்க ஆலோசனை பண்றாங்க. பதிர் கிணத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இந்த கிணறு தண்ணி நல்ல டேஸ்டா இருக்கும், தண்ணி நிறைய இருக்கும், அந்த கிணறை பிடிப்போம். போறாங்க, அந்த கிணறை பிடிக்கிறாங்க. இப்ப மற்ற கிணறுல உள்ள தண்ணி எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தனி ஹவுஸ் கட்டியாச்சு, ஒரு தனி குளம் மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு கிணத்துலையும் தண்ணி விடல, எல்லா தண்ணியும் எடுத்தாச்சு. பதருடைய கிணறு பொறுத்தவரை அரபு நாட்டில் உள்ள கிணறு என்ன, தண்ணி எடுத்துட்டு உடனே வந்துருமா, அது மறுபடியும் ஊறுறதுக்கு எப்படி ஒரு 15 நாளாவது ஆகும். என்ன அப்ப எல்லா கிணத்துலையும் தண்ணியை எடுத்தாச்சு, தண்ணி பூரா இப்ப முஸ்லீமுடைய கையில இருக்குது. காபீர்கள் குறைசிகள் அவங்களும் இந்த தண்ணியை தேடித்தான் வேகமா வந்தாங்க, ஆனா அவங்களை வர முடியல. அல்லாஹ் ஒரு உதவி பண்ணிட்டான். என்ன உதவி பண்ணா, அதை திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்களுடைய பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா மணல் பகுதி, என்னது மணல், பாலைவன மணல், மணல்ல சும்மாவே நடக்க முடியாது. அதுவும் மலை, நிறைய மலை எல்லாம் கொடுத்துட்டான். அந்த மலையில கால் வச்சா கால் உள்ளக போகும், மறுபடியும் எடுக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரியான ஒரு நிலை அவங்களுக்கு கொடுத்துட்டான், அவங்களால வர முடியல. இத்தனைக்கு குதிரைப்படைகள்லாம் இருந்துச்சு, இருந்து அவங்களால வர முடியல பதிலுக்கு. ஆனா சஹாபாக்களுடைய இடத்தை பத்தி எல்லாம் சொல்லும் போது, அது வந்து லேசான மலை தூரல எல்லாம் என்ன செஞ்சா ஏற்படுத்தினா, அந்த மலை தூரல் சிறிய ஒரு ஈரப்பதத்தை ஏற்படுத்தி அவர்கள் நடப்பதற்கு அருமையான ஒரு பதமான இடமாக அதை மாற்றியது. இன்னும் அது வந்து மணல் இல்லாத ஒரு பகுதியாக இருந்தனால சஹாபாக்க சீக்கிரம் போய் என்ன செஞ்சாங்க, அந்த பதரை கைப்பற்றினாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பதரை வந்து இன்னைக்கு நம்ம பேசி முழுமையா முடிக்க முடியாது, இன்ஷா அல்லாஹ் இதுல இன்னும் பல தகவல்கள் இருக்கிறது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த உரையில், அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை விரிவாக அறிந்து கொள்வோம். வாஹிர தாவானா அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.